ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் டு வாய்ஸ் ஆஃப் கார்த்திக்.
த ஆர்ட் ஆஃப் சினிமாலே த மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட வாழ்வியலை வந்து அப்படியே படமாக எடுக்கிறது தான் உண்மையிலே டஃப். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு ஒர்த்தாக இருக்கணும். இது வந்து நம்ம சொன்னால் வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு போய் அது கனெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு கதையாக இருக்கணும். செகண்டு பார்த்திங்கன்னா, இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மூணாவதாக ஒரு ரொம்பவே டஃப்பான விஷயம், இதெல்லாம் விட டஃப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பூந்து விளாடணும். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை வந்து ரொம்ப லீனியராகவே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அதை சுற்றி நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைகள் லைஃப் ஸ்டைலில் சொல்கிற கதைகளில் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த டைரக்டர் வந்து ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளேவை வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மக்களோட வாழ்வியலை வந்து படமாக எடுக்க போகிறவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸாக இருக்கும். ஸோ அப்படி சமீபத்தில் வாழ்வியலை வந்து மையமாக வச்சு உருவான ஒரு படமாக வந்தது தான் பார்த்திங்கன்னா சார்பேட்டா பரம்பரை. ஸோ இந்த சார்பேட்டா பரம்பரை படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதெல்லாம் பற்றி மீன் பண்ணாமல் இதில் வந்து என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸர் ஒரு பாக்ஸிங் கிளப் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்க பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேஸ் இருக்குது, ஒரு லேட்டர் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞரோட பீரியடில், ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து அந்த பாக்ஸிங் மேலே வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கிளான்ஸ் வந்து நிறைய டிவைட் ஆகுது. ஒரு பெரிய கிளான்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பாக்ஸிங் கிளப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸிங் கிளப்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ரிபல் தான் பார்த்திங்கன்னா அந்த போட்டி, அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்களை பேசுகிற படம் தான் பார்த்திங்கன்னா சார்பேட்டா பரம்பரை. ஸோ உண்மையிலே இந்த படத்து மேலே இருந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உண்மையிலே அதிகமாக தான் இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஏன்னா அந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும்னு நம்ம யூகிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நிமிஷம் ட்ரெய்லர்லாம் மொத்த கதையை சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் அதையும் நீங்கள் நினச்சிருந்தீங்க, என்ன மாதிரியே நீங்கள் நினச்சிருந்தீங்க, இந்த படத்தை பார்க்கும்போது உங்கள் மைண்டே மாறிடும். பிகாஸ் இந்த கதை இது தான் அப்படின்றது வந்து இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்த மாதிரி அப்படியே கதையை தான் எடுத்திருக்காங்க. பட் அதை சுற்றி சொல்லக்கூடிய விஷயம் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சார்பேட்டா பரம்பரையை வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸாக மாற்ற போகுது அப்படின்றத வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு ஆரம்பிப்போம். பாசிட்டிவ்னு சார்பேட்டா பரம்பரை பேசினாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயக்குனர் பா ரஞ்சித் தான் வந்து நிற்கிறார். ஏன்னா இந்த ரஞ்சித் எங்கடா போனார் அப்படின்னு வந்து தமிழ் சினிமா இல்லை தமிழ் சினிமாவோட ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அட்டகத்தி மெட்ராஸ் போன்ற கதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டச்சிங்காகவும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். அந்த கதைகளாக இருக்கட்டும், அதில் பேசக்கூடிய டைலாக் இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து மக்களை வந்து ரொம்ப ஈர்த்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட ரியாலிட்டி நம்பிக்கைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் நடக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சொன்னது பார்த்திங்கன்னா வந்து இந்த படங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக மெட்ராஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யுமங்கஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு தான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு படங்கள் எடுத்தார். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிற ஒரு டைரக்டர், வெற்றி படங்கள் கொடுத்த டைரக்டர்னால அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி மார்க்கெட்லேயே டாப்பாக இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு சில காம்பன்சேஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டு படங்கள் காலா கபாலியில் வந்து ரஞ்சித் வந்து லாஸ்ட் ஆகிட்டாரோ, அந்த ரஞ்சித்தை வந்து நம்ம தொலைச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படா வருவார் ரஞ்சித் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்த படங்களும் பார்த்திங்கன்னா ஹை வேல்யூவான நல்ல படங்கள்லாம், பரியேறும் பெருமாள், இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு சொல்லிட்டு படங்களை கொடுத்தாரு. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவும் தமிழ் சினிமா ரசிகர்களும் பார்த்திங்கன்னா அந்த இயக்குனர் ரஞ்சித் எங்கே அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நானும் அப்படி தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் சார்பேட்டா பரம்பரை அப்படின்ற ஒரு யுனிக்கான ஒரு சூப்பரான ஒரு கல் கிளாசிக் படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆயிரம்தான் வந்து நம்ம பசுபதி நடித்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும், அந்த டான்ஸிங் ரோஸோட கேரக்டர் நல்லா இருந்தது சொன்னாலும், இல்லை வந்து அந்த டேடி கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலும், பார்த்திங்கன்னா இந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித்தோட பேனாலேருந்து வந்து ஒரு சின்ன கேரக்டராக தான் இருக்கும். ஸோ ரஞ்சித்தே வந்து அதை நான் ஆனஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ செகண்டு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்வியஸாக இதில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ தாங்க. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு கதைக்கு பொருத்தமான கரெக்டான காஸ்ட்டை செலக்ட் பண்ணுற டேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் நிற்கிறாரு. ஸோ இந்த கதைக்கு இந்த ஹீரோஸ் தான் செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி யுனிக்கான ஒரு க்ரூ மெம்பர்ஸ் எடுத்திருக்காரு. ஆர்யா, ஆர்யா சாரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு தன்னோட பாடியை க்ரூம் பண்ணி ஒவ்வொரு சின்ன பாக்ஸிங் மூவ்ஸு கற்றுக்கிறதா இருக்கட்டும், அவர் அந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி போகிறார்ல ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தரையும் பார்த்திங்கன்னா ஆர்யாவை வந்து கோலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உயர்த்தணும் அப்படின்றது தான் ஆசை. பட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அவங்க போக வேண்டிய அந்த நிலைக்கு ஒன்றும் போகலை. ஸோ கூடி சீக்கிரம் அவருக்கு வந்து அந்த ரெக்கக்னைசேஷன் பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ ஆர்யா தானு பார்த்திங்கன்னா ஆர்யாவும் தாண்டி பல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. பசுபதி அவர்கள், அவரை பற்றி சொல்லவே வேணாம், எந்த கேரக்டர் ரோலை கொடுத்தாலும் நான் மென்னி துப்புறேன் அப்படின்ற மாதிரி தான் சூப்பராக பண்ணுவார். ஸோ ரொம்ப யூனிக்காக நான் பார்த்தது பார்த்திங்கன்னா ஜான் விஜய் நடித்த டேடி கேரக்டர். உண்மையிலே வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறார் இல்லையா படே அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. உண்மையிலே வந்து அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர், ஒரு ஒரு கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் போதும் இவர் கேரக்டரில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸிங் ரோஸ், ஆப்வியஸாக இந்த படம் பார்த்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு 20 minutes அந்த டான்ஸிங் ரோஸுக்கு கொடுத்த அந்த பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த டான்ஸிங் ரோஸ் கேரக்டர் வந்து ரொம்ப வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஆக்டர் ஷபீர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். நான் உண்மையில் என்ன நினச்சேன்னா இது வந்து இவர் வந்து ஒரு உண்மையான பாக்ஸராக இருப்பார் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, இவர் வந்து ஆக்டர் தான் ப்ளஸ் வந்து ஆத்லீட்டுன்றதுனால பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த பாக்ஸருக்குன்னு உண்டான அந்த நம்ம டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா ஷான் மைக்கிள்ஸ்லாம் இருப்பார் இல்லையா, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வந்து அந்த மனுஷன் கொடுத்துருந்தான். உண்மையிலே ஏன்டா அந்த 20 minutes மட்டும் ஏன்டா இவரை காட்டினீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பார்த்திங்கன்னா டான்ஸிங் ரோஸ் வந்து ஒரு காமெடி பீஸு, ரொம்ப வாய் விடுற கேரக்டர் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த 20 minutes அவங்க கொடுத்த அந்த பில்டப்பை பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். அவர் பர்ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும், அவர் கொடுத்த அந்த பில்டப்பும் அந்த லைனும் பார்த்திங்கன்னா டான்ஸிங் ரோஸ் கேரக்டர் வந்து அந்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நடித்த ஃபீமேல் லீட்ஸ், உண்மையிலே வந்து இந்த ஆக்டர் துஷாரா நடிச்சிருக்காங்க ஆர்யாவோட பேரா. ஸோ அவங்கள பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த ரஞ்சித்தோட படங்களில் வரக்கூடிய அந்த போல்டான லேடிஸ் இருக்காங்க இல்லையா, பாசி லேடிஸ். ஸோ அந்த மாதிரி நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா மெட்ராஸில். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனா இவங்களும் வந்து ஒரு பாசி ஒய்ஃபாக தான் இருக்காங்க, ரொம்ப போல்டான உமன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அந்த கேரக்டர் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஆர்யா அந்த கபிலன் கேரக்டரோட அம்மா. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க தான் பெஸ்ட்டு, இவங்க தான் பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒருத்தரோட ஒருத்தர் பெஸ்ட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர் இருக்கார்ல வேம்புலி கேரக்டரில் நடித்தவராக இருக்கட்டும், அவரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீரம் படத்தில் வந்து அஜித் சாரோட தம்பியாக நடிச்சிருப்பார். ஸோ நல்ல ஒரு பாடி டியூன், அதாவது அந்த பாக்ஸர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த பாடி டோனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேல் லீட்ஸும் வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே கலையரசனாக இருக்கட்டும், ஆர்யாவாக இருக்கட்டும், அவர் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க அந்த பாடி டியூன் பண்ணி. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்றத தாண்டி அதுக்கான டீட்டெயிலிங்கும் அதுக்கான ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பாக்ஸிங்கிறப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஏனோ தானோன்னு வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸிங்கை வந்து ரொம்ப காமெடியாகவும் ரொம்ப கிரிஞ்சாகவும் காட்டியிருந்தாங்க. பட் இதில் காட்டின அந்த டீட்டெயிலிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது.
அந்த ஓல்டு மெட்ராஸில் போய் ஷூட் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஐ திங்க் ராமோஜியில் தான் செட்டு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஸோ உண்மையிலே சூப்பராக மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மெனக்கெடலுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீலம் ஸ்டூடியோஸ் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரஞ்சித் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு எல்லா விஷயத்தையும் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. இந்த பாக்ஸிங்க்கு முன்னாடி இந்த இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேட்ச்ன்ற மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த WWE-ல இவங்க வெர்சஸ் இவங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்அவுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த உண்மையிலே வந்து ரொம்ப கிரேஸியாக இருந்தது. என்னடா பாக்ஸிங்க்கெல்லாம் அவ்வளோ கிரேஸியாக இருந்ததாடா சென்னையில் மெட்ராஸில் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. ஸோ இந்த படத்துக்கு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் பார்க்குற ஒரே நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பேசக்கூடிய பாலிட்டிக்ஸ் டீசெண்டாக பேசலாம். ஒரு சில விஷயங்களை வந்து டீசெண்டாக க்ரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து எந்த ஒரு ஆர்ட்டிலையுமே தப்பு கிடையாது. அது வந்து நீங்கள் ஒரு கார்ட்டூனில் காட்டுறதா இருக்கட்டும், ஒரு படத்தில் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நியூஸில் விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஜெனியூனாக ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆணித்தனமாக ஒரு விஷயத்தில் தான் ஒரு ஒன் ஸ்டாண்டர்டாக நிற்கிறீங்க அப்படின்னா, அடுத்த ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நியாயமான கருத்துக்களை முன்னு வச்சு பேசுறது அப்படின்றது வந்து நல்ல ஏற்புடைய விஷயமாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பேசின ஒரு சில அரசியல்களில் வந்து நான் பார்க்கல. ரொம்ப ரொம்ப அன்டீசென்ட்டாக இருந்ததோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதில் வந்து டைரெக்டாக கட்சிகளை வந்து சாடுறாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு கட்சி வேணும் தான். பட் இருந்தாலும் நீங்கள் க்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான வேலிட் பாயிண்ட்டை வைக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய ஒரு வேண்டுகோள். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது, இதில் வந்து நெகட்டிவ்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க பிரதர். ரெண்டு வேறு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்லையும் இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ மக்களுக்கு தெரியும் யார் வந்தாலும் வந்து காட்சியும் மாறப்போகிறதில்ல அப்படின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கலாம். பட் இவர் வந்து கொஞ்சம் பயாஸ்டாக சொல்ல மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சா அப்படின்றது வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லேக் இருக்காது. பட் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு ட்விஸ்ட்டு டேர்னு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தில் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. கடைசியில் வந்து ஹீரோ ஜெயிக்க தான் போகிறாரு, வில்லன் அடி வாங்க தான் போகிறாரு. ஸோ ரொம்ப வந்து கமர்ஷியல் ட்ராமா. யூஸ்வலாக வந்து கமர்ஷியல் ட்ராமாவில் வந்து ஹீரோ அடிக்கிறதும் ஹீரோ வந்து டக்குன்னு பாக்ஸிங் கற்றுக்கிறதும் பார்த்திங்கன்னா வந்து இயல்பு தான். ஸோ இது வந்து இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆணித்தனமாக சொல்லி தான் ஆகணும். அதனால தான் வந்து நல்ல படமாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நெகட்டிவ்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் அண்ட் காஸ்டியூம் டிசைனிங் டீம் தான். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான பேக்ட்ராப் வந்து கரெக்டாக அமையணும் அப்படின்றது தான். ஸோ அந்த ஓல்டு மெட்ராஸை வந்து மதராசப்பட்டினம்க்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூம் டிசைனிங் டீமுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா அந்த ஃபங்கு விட்டா மாதிரி ஒரு ஹேர்ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த பாக்ஸிங் கிட்ஸை வந்து டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த மக்களோட வாழ்வியலுக்கு உண்டான அந்த குளோத்திங்கை கொடுத்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. நம்மளை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த வாழ்வியலில் வந்து இந்த ஒரு 70s-லையோ இல்லை 60s-லையோ நடந்த கதையை வந்து நம்ம லைவாக விவிடாக நம்புகிற மாதிரி இருக்கிற அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் அண்ட் காஸ்டியூம் டிசைனிங் டீம் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தோட கேமரா ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அந்த பாக்ஸிங்கிற அந்த அரினாவில் வந்து அந்த ரெண்டு ஆப்போனன்ஸ் இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை அந்த ரொட்டேஷன் மூமெண்ட்டில் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் இருக்கு இல்லையா, அந்த ஓல்டு மாண்டேஜை வந்து அப்படியே கொண்டு வர விதமாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேமரா ஒர்க் வந்து DOP நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. ரெண்டு லிப்லாக் சீன்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சில கெட்ட வார்த்தைகள் அங்கங்கே பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் எல்லா படத்துலையும் வர்றது தான் இப்போது. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து சட்டலாக பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் பார்த்திங்கன்னா சார்பேட்டா பரம்பரை. ஸோ இந்த இந்த படம் எப்பட்றா இருக்குது கடைசியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், மிஸ்டர் ரஞ்சித் அவர்களோட ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு லெவலுக்கு வந்து நான் எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் அவங்க கொடுத்த அந்த ஒர்க்காக இருக்கட்டும், இது வரைக்கும் வந்த பாக்ஸிங் ஃபிலிம்ஸில் சார்பேட்டா பரம்பரை எனக்கு தெரிஞ்சு டாப் மோஸ்ட்டில் உட்காந்துட்ருக்கு அப்படின் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு தரமான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அமேசான் ப்ரைமில். திருப்பி நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.